இறை உணர்வோடு வாழ வேண்டும். வாழ்க்கை இறைவனிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கப் பெற்றோம். அந்த வாழ்க்கையில் என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். அவனை தவிர கண்ணியப்படுத்துவதற்கு மனிதர்களில் எவருமே தகுதியானவர்கள் இல்லை. நான் கண்ணியத்தை நாடியவர்களாக வாழ்க்கை முழுமையிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமெல்லாம் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான், அவனுக்கு கீழாக அவனுடைய அடியார்களாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள் என்ற சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சத்தியமானது உள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் ஆகும். ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டு குழந்தையாக வெளிவரும் பொழுது முதல் மூச்சாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுவது, வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவை அனைத்திற்கும் இறைவனான அந்த ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் முதல் மூச்சில் உயிர் மூச்சாக இயக்கப்படுகின்றோம். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாபெரும் ஆற்றல், வேறு யாருக்கும் கிடையாது, எந்த இனத்திற்கும் கிடையாது. நாம் கண்ணியத்தோடு வாழ்க்கை முழுமையிலும் அவனை நினைவு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது இறைவனிடமிருந்துள்ள ஒரு கட்டளை. அவனுக்கு நிகராக நீங்கள் எந்த ஒன்றையும் எந்த பொருளையும் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்ற சத்தியம் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டதில் இருக்கின்றது. அது ஆன்மாவாக இருக்கின்றது. மனிதர்களாக நாம் அறிய வேண்டியது நமக்கு ஆன்மா என்ற மாபெரும் இறை ஆற்றல் பொதிந்த ஒரு அமைப்பு நம்முடைய நெஞ்சங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். இந்த ஆன்மாவோடு இணைந்திருப்பது நம்முடைய மனமாக இருக்கின்றது. ஆன்மா உள்ளமாக இருக்கின்றது, சத்தியமாக இருக்கின்றது, உள்ளதாக இருக்கின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதனுடைய தன்மை என்ன? இறைவனுடைய நற்செய்திகள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய நற்குணங்கள் ஒவ்வொன்றையும் பொதிந்திருக்கக்கூடியதாக அந்த உள்ளம் அல்லது ஆன்மா அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆன்மாவானது உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை விவரிக்கிறது உங்களுடைய மனதிற்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனியுங்கள், உங்களுடைய எண்ணப்படி நடப்பதில்லை, உங்களுடைய கற்பனைகள் சகிதமாக நிகழ்வதில்லை. ஆனால் கண் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் என் சக்திக்கு அப்பாற்பட்டவையாக ஒன்று நான் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது அல்லது நான் வெறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்கின்றன, எனக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்கின்றன, பயத்தையும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் இன்னும் என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கின்றதோ அவ்வளவுக்கும் இந்த உலகத்தில் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் பல பல விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒன்றை கூட அது நிகழ்வதற்கு முன்பாக நான் நிகழும் என்று கணிப்பவன் இல்லை. நிகழும் பொழுது அதனை தடுப்பவனும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் நான் இயலாமையிலும் ஆகிவிடுகின்றேன். எனக்கு பிடிக்கவில்லை, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நான் இயலாமையிலும் ஆகி கொண்டிருக்கின்றேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. மனதுக்கு இப்பொழுது ஆன்மாவிலிருந்து இறைவனுடைய செய்தி கிரகிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. அகிரங்கனின் இறைவன் அந்த ஒருவனை தவிர இல்லை என்பதை முதலாவது செய்தியாக அறிவிக்கின்றது. அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதை அறிவிக்கிறது. ஏன் நிகழ்கின்றது என்ற கேள்வியை கேளுங்கள் என்றும் அறிவிக்கின்றது. நீங்கள் கேள்விகளை கேட்காமல் என்னிடம் பதில் இல்லை, அதற்காக நான் இறைவனிடமிருந்துள்ள ஆணையை பெற்றிருக்கின்றேன். ஆன்மா உங்களுக்கு புரிகின்றது, நான் அதனை வினவாமல் உங்களுக்கு பதிலளிக்க கூடாது. நிச்சயமாக ஆன்மாவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கின்றது. அது வேத வாக்காக அல்லது தெய்வ வாக்காக இருக்கிறது. ஆன்மா என்ற ஒன்று உண்டு, மனம் என்ற ஒன்று உண்டு. இந்த இரண்டிலும் நீங்கள் கலந்து வாழ்ந்து வாருங்கள். ஆன்மா சொல்வதை கேளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெளிப்படையான கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தோல் இவை அறிவிக்கக்கூடிய நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கற்பனையாக கொள்ளக்கூடிய உங்களுடைய கோட்பாடுகளை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு இதுதான் சத்தியம் என்று எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் ஒரு நிகழ்வை நிகழ்த்தியவர்கள் இல்லை, நிகழ்வதற்கு முன்பாக தீர்மானித்தவர்கள் இல்லை, அதனை இறைவன் தீர்மானிக்கின்றான். நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஏன் இதற்கு என்ற அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வியை உள்ளத்தில் கேளுங்கள், வெளியில் கேட்பார்கள். அவர்கள் தங்களுடைய கற்பனைகளை எல்லாம், தாங்கள் கேள்விப்பட்டதை எல்லாம், தங்கள் அறிவாக தாங்கள் எவற்றையெல்லாம் மனதில் நிர்மாணிக்கின்றார்களோ தீர்மானிக்கின்றார்களோ அவ்வளவையும் சரியா தப்பா என்று கூட பார்க்காமல் தங்களுடைய அறிவை பேசிக் கொண்டிருப்பார்கள். மனிதர்களுடைய அறிவை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களிடம் கேள்விகளை கேட்பதை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்விகளை மறைவாக அமைப்பவன் அந்த ஒரே மாபெரும் ஆற்றல் மிக்க அவன் ஒருவனை தவிர இல்லை என்று நாம் கதியாக இருக்கிறோமே அந்த சக்தி மிக்கவன், வல்லமை மிக்கவன். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். மனம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனதிற்குரிய ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் உள்ளத்தில் ஆன்மாவில் இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்காக பதில் காத்திருக்கின்றது. அந்த ஒன்றே ஒன்றை நாம் மறந்துவிட்டோம். மனம் என்ற ஒன்று பொதுவாக உள்ளத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நாம் சொல்லி நின்றோம். மனம் உள்ளம் எல்லாம் ஒன்று என்று ஆன்மா என்றும் சொல்கின்றோம். அதுவும் மனதோடு சம்பந்தப்பட்டது என்று கூறுகின்றோம். சம்பந்தப்பட்டது என்று கூறும்பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாசமானது என்பது தெரிய வேண்டும். ஒன்றோடு ஒன்று இன்னும் ஒன்று இருக்கின்றது, அது சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பந்தத்தை நாம் நம்முடைய கருத்தில் கொள்ள ஆரம்பிக்கின்றோம். என்று முதலாக என்னுடைய மனம் ஒரு கேள்வியை கேட்கின்றது. அந்த கேள்வியை கேட்டுச் சொல்வது உங்களுடைய ஆன்மா உள்ளம். இறைவன் கேட்டுச் சொல்கின்றான். ஏன் எதற்கு என்ற விளக்கம் புரியாமல் இந்த உலகத்தில் ஒரு நாள் பொழுது கூட நீங்கள் ஒரு மனுப்பிடி கூட ஒரு மூச்சு கூட நிகழக்கூடாது. கேள்வி ஞானங்களோடு விளங்குங்கள். என்னிடம் கேட்கும் பொழுது இறைவன் சொல்கின்றான், அது ஞானங்கள், சத்தியம், ஒன்றே ஒன்று, நேர் வழி. பிறரிடம் கேட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வழிகள் உறுதியாகிவிட்டது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கற்பனைகளிலும் தங்களுடைய சொந்த புத்தியை கொண்டும் எதனை அறிந்திருக்கின்றார்களோ அதனை தவிர அவர்கள் பேச முடியாது. சத்தியத்திற்கு அப்பா ஒன்றுக்கு மேல் இன்னொரு வழி இருக்கிறது என்றாலே இந்த இரண்டும் தவறானது. ஒன்றே ஒன்று நேர் வழி. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாதான் கேட்கின்றது, எனக்கு என்ன வேண்டும் என்று. இப்பொழுதும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக ஆகிறது. வெளியில் கேட்டுக்கிறானால் சுகமான வாழ்க்கை கிடையாது. மனிதர்களிடம் கேட்டுக்கிறானால் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுவார்கள், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அவர்களும் நீங்கள் நேர்மையாக சம்பாதித்தால் அந்த பணம் உங்களுக்கு உண்டு என்று கூறுவார்கள். இன்னும் கையெழுத்து விடுவார்கள். பிறகு இந்த பணம் செல்லாது, இது கருப்பு பணம் என்று கூறுவார். ஏமாற்றத்தை தவிர நமக்கு மனிதர்கள் வாக்களிப்பதில்லை. இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நேர்மையான உழைப்பை கொண்டு நான் சம்பாதித்த அந்த பணம் அந்த பணத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது கவர்னரால், இது நேர்மையாக சம்பாதித்த பணத்தினுடைய ஒரு டோக்கன், இது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய ஆதாரங்களை கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் உதவும் என்று. திடீரென்று அறிவிப்பு இது கிடையாது, இது கருத்து பணம். அந்த வாக்குறுதி மீறப்பட்டுவிட்டது, கவர்னருடைய வாக்குறுதி மீறப்பட்டுவிட்டது, இந்திய மக்கள் அனைவரின் மீதும் மீறப்பட்டுவிட்டது. இப்பொழுது என்ன என்று இறைவன் கேட்கின்றேன். கோபப்படப் போகின்றீர்களா, ஆச்சரியப்படப் போகின்றீர்களா, குவஸ்டன்கள் இருக்கப் போகின்றீர்களா, அல்லது உன்னை தவிர கதி இல்லை என்று என்னிடம் திரும்பப் போகின்றீர்களா? நிச்சயமாக நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அந்த கேள்வி இனி என்ன என்ற கேள்வி இறைவன் கேட்கின்றான். நாம் இனி என்ன செய்வது என்று மனிதர்களின் பக்கம் திரும்பிவிட்டோம். அங்கு சூக்கிரர்களும் கோஷங்களும் இன்னும் ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் குழப்பங்களும் நெஞ்சுமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த இனி என்ன என்ற கேள்விக்கு நிச்சயமாக விடை கிடையாது. உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவனுடைய செய்தி துல்லியமாக இருக்கின்றது. உங்களுக்கு எதற்கு பணம் வேண்டும் என்று கேட்கின்றான் சத்தியம். என்ன நான் குறை வைத்து விட்டேன், பணத்திற்கு நீங்கள் அழைகின்றீர்கள் ஏன்? எனக்கு உணவு வேண்டும், உணவு பதுக்கப்பட்டிருக்கின்றது, உங்கள் அனைவருக்குமாக உணவு நிச்சயமாக படைத்துவிட்டேன், அது பதுக்கப்பட்டு பணம் கொடுத்தால் தருவேன் என்று கூறுகின்றார்கள், இது தவறில்லையா என்று கேட்கின்றான். விதையை நான் முளைக்க செய்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள், அந்த விதையை படைத்தவன் யார் என்று கேட்கின்றான். அந்த விதைகள் 100 ஆண்டுகள் வளர்ந்தவர்களுடைய அந்த மாபெரும் ஆற்றலை அந்த விதைக்குள் அமைத்தவன் யார் என்று கேளுங்கள். மிகவும் நுட்பமானவன், மாபெரும் வல்லமை மிக்கவன், சக்தி படைத்தவன். இப்பொழுது கூறுங்கள், அவன் ஒருவனே தவிர இறைவன் இல்லை என்று கூறுங்கள். ஒருவன் தான் என்பதை கூறுங்கள். பல கடவுள்கள் என்று கூறாதீர்கள். கடவுள் என்று கூறும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன என்ன கேளுங்கள். இறைவன் என்று கூறும் பொழுது அதற்கு பொருள் என்ன என்று கேளுங்கள். என்னிடம் கேளுங்கள், மனிதன் கேட்காதீர்கள். நீங்கள் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் பெருமாளை வணங்குகின்றேன், பிரம்மாவை வணங்குகின்றேன், விஷ்ணுவை வணங்குகின்றேன், சிவனை வணங்குகின்றேன், ஈசஸை வணங்குகின்றேன், அல்லாஹை வணங்குகின்றேன், எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பொருள் என்று கேளுங்கள், அதற்கான அர்த்தம் என்ன என்று கேளுங்கள். என்னிடம் கேளுங்கள், மனிதன் கேட்டது. இறைவன் என்ற அந்த வார்த்தைக்கான பொருள், நீங்கள் உங்களுடைய மனதிற்கு எது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான தேவையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறை தேவையாகும். மனம் சுகமடைவதற்கான தேவையாகும். எனக்கான இறை என்ன, என்னுடைய தேவை என்ன என்று கேட்கும் பொழுது உணவு என்று கேட்டீர்கள், என்னுடைய தேவை பணம். இது உங்களுடைய மக்கள் அறிவித்ததா அல்லது இறைவன் அறிவித்ததா? பணம் இருக்கிறது, அதற்கு இப்பொழுது உணவுக்கான எந்த விதமான ஆதாரமாக இல்லை. உணவு இருக்கின்றது, பசி ஆதாரமும் ஜீரண ஆதாரமும் எனக்குள் இல்லை, ருசியும் இல்லை, வாந்தியும் குமட்டலும் திகச்சலும் இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? பணம் வேண்டுமா? உங்களுக்கு சுகமான ஆறுதலான இதயமும் உடலும் இணைந்து செயல்பட வேண்டுமா? உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மனம் அதற்குரிய பாதையை வழிவகுக்கும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு, இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த மனமானது இதுதான் பாதை என்பதை அறியக்கூடிய தகுதியும் பெறும். இறைவனுடைய ஆற்றலை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது உயிரோட்டம் பெருகுகின்றது. உங்களுக்கான உயிரோட்டம் வினைச்சல்களாகவும் உங்களை சுற்றிலும் உங்களுடைய சூழ்நிலைகளில் மாறும். விரும்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். எதனை நீங்கள் விரும்புகின்றீர்களோ சத்தியத்தை கொண்டு அதனை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள், அது உங்களுக்காக படைக்கப்பட வேண்டும், விளைச்சல்களாக ஆக வேண்டும், இறைவனுடைய ஆற்றலை கொண்டும் அவனுடைய மகத்துவத்தை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் நிகழ வேண்டும். இது நான் விரும்பக்கூடியது. மனிதர்கள் உங்களுக்கு விவசாயம் செய்து அவர்கள் உங்களுக்கு உணவை கொடுப்பார்கள் என்று எண்ணுகின்றீர்களா? மனிதர்களெல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொந்த பூமியாக இதை அமைத்தேன், நீங்கள் பாடாக்கிக் கொண்டீர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பூமியை என்று உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றானே. நீங்கள் படைக்கப்பட்டு நீங்கள் உழுது நிலத்தை பண்படுத்தி பிறகு நீங்கள் நீர் பாய்ச்சி அதன் பிறகு நீங்கள் வாழ்பவர்களா? நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே சோலை வனங்களையே அமைத்தேனே, உங்களுடைய உதவியை கொண்டா என்று இறைவன் கேட்கின்றான். இப்பொழுதும் சரி பூமி விளைச்சல் இல்லை என்று கூறுகின்றீர்கள். காரணம் என்ன? பாக்கியமிக்க நீர் வானத்திலிருந்து இறங்கவில்லை, உயிராற்றல் மிக்க நீர் வானத்திலிருந்து இறங்கவில்லை என்பது உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான். அப்படியென்றால் விவசாயிகள் எங்களுக்கு உணவை கொடுக்கின்றார்கள் என்று கூறுவது அநியாயமான வார்த்தை தான். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை, இறைவனை நீங்கள் இழிவும் படுத்துகின்றீர்கள். எந்த அளவுக்கு நான் இறைவனை புறக்கணிக்கின்றேனோ அறிந்து கொள்வோமாக. இந்த உலகத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இறைவனால் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். என்றாலும் இறைவன் பொறுமையாக மன்னிப்போம். உங்களுடைய இறைவனுடைய நற்கிருபையும் இறைவன் தங்களுள்ள நற்சொல்லும் இன்னும் உங்களுடைய மனதில் இருந்து வந்திருக்கின்றது. இறைவன் மழையை தர வேண்டும், இறைவன் உணவளிக்க வேண்டும் என்று. ஆனால் உணர்வாக நீங்கள் கொள்ளவில்லை, உணர்ச்சியுடையமாக ஆகிவிடுகின்றீர்கள். உணவு வேண்டும், இவன் தரவில்லை என்று கூறுகின்றீர்கள், அவன் தரவில்லை என்று கூறுகின்றீர்கள். பதுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று மனிதர்கள் மீதெல்லாம் உங்களுடைய கோபம் திரும்புகின்றது. அவ்வாறு இல்லை, நீங்கள் இறைவனை விட்டுவிட்டு மனிதர்கள் கோபம் திருவதன் காரணமாக நீங்கள் உங்களுக்குள் கோபித்துக் கொள்வதை விட இறைவனுடைய கோபம் உங்கள் மீது அதிகமாக இருக்கின்றது. என்றாலும் இறைவன் மன்னிப்பவன், உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக இன்னும் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுதும் என் மீது வேதனை விதிக்கப்படுகின்றது. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், உண்மையிலும் சுகத்திலும் நன்மையிலும் அழகிலும் நான் உயர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் பொருள். வேதனை எங்கிருந்து வந்தது? வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு பேர் வாழ்க்கை இல்லை, வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன். இது சரியான வாழ்க்கை. நம் ஒவ்வொருவர் மனதிலும் நான் வலியோடும் வேதனையோடும் வாடிக்கொண்டிருக்கின்றேன், மனம் விரக்தியாகிக் கொண்டிருக்கின்றது. என்ன என்று கேட்கின்றார், எனக்கு வேதனை இருக்கின்றது. வேதனை இருக்கின்றது என்று மனதிலிருந்து கூறுகின்றீர்களே, வேதனை போக வேண்டும் என்ற எண்ணம் அங்கு நான் வைத்திருக்கின்றேனே கவனித்தீர்களா? வேதனை போக வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதிகமாக கூறுவது வேதனையில் இருக்கின்றேன் என்று. அப்படியானால் வேதனை போக வேண்டும், சுகமாகுங்கள் என்ற அந்த வார்த்தையை நான் வைத்திருக்கின்றேன், ஏன் கவனிக்கவில்லை? சுகமாக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். அப்படியானால் நான் சுகமாக கொண்டிருக்கின்றேன் என்று கூற வேண்டியதுதானே, வேதனையில் இருக்கின்றேன் என்று ஏன் கூறுகின்றேன்? காரணம், நான் தான் என்னை சுகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று என் மனதை மட்டும் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அங்கு இரண்டும் கலந்திருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய நெஞ்சத்தில் இரண்டு இருதயங்களை வைத்திருக்கின்றீர்கள், எதிரும் எதிருமாக உங்களுக்கு என்றே வைத்திருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, இரண்டு இருதயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இதயம் ஒன்றுதான், வாக்கு ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான். அந்த இருதயத்தை துண்டு துண்டாக்காதீர்கள், விரக்தியில் அவை காய்ந்து உதரும்படி உதிர்ந்து விடும்படி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இறைவன் உங்களுக்கு புரிகின்றான் நல்வார்த்தைகளை. அது ஒன்றுதான் உங்களுக்கு வேண்டும், சுகம் ஒன்றுதான் வேண்டும். சுகம் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் என்ற இரண்டு இருதயங்களை கொண்டிருக்காதீர்கள், ஒன்றுதான் சுகமாக வேண்டும். நம்பிக்கையுள்ள மக்கள் தங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திரும்புவார்கள். இங்கு ஆன்மாவிலிருந்து உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படுகிற செய்தி ஒன்று, நான் என் மனதில் கல்வியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு விரோதமான எதிரான கெட்ட அசிங்கமான அலங்காரமான அறிவும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் இணைத்துக் கொண்டு நாம் குழப்பவாதிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். குழப்பங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், சத்தியத்தின் மீது நாம் அமைய வேண்டும். என் இறைவன் எனக்காக காத்திருக்கின்றான், நான் எப்பொழுது என் உள்ளத்தின் பக்கம் திரும்புவேன் என்று. பிரித்தறியுங்கள் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய மனதையும். மனம் கெட்டது உங்களுடைய அறிவின் காரணமாக. நான் செய்ய முடியும், நான் வாழப்போகின்றேன், நான் சமாளித்துக் கொள்வேன், நான் என் குழந்தைகளை பெற்றுக்கொள்வேன், நான் என் குழந்தைகளின் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். இந்த நான் என்ற வார்த்தை இருக்கும் வரையில் நாம் என்ற வார்த்தை தவறிவிட்டது. இறைவன் சொல்கின்றான், எப்பொழுதுமே நான் நான் என்று இறைவன் தன்னை பற்றி உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, ஏன் இறைவனே நான் என்று அறிவிக்கின்றாய், நீ ஒருவன் தானே. இப்பொழுது உள்ளத்தில் கேட்டால் பதில் ஒன்று, வெளியில் கேட்டால் பதில் வேறு. இறைவனை பற்றியோ நாளைய விஷயங்களை பற்றியோ என்ன நடக்க இருக்கின்றது, இறைவன் யார் என்பதை இறைவன் தான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் உணர்ந்தால் தெரிய இறைவன் அறிவிப்பை கேட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வின் விளைச்சல்களை நன்மைகளை அடைந்து அதன் விளைவாக உயிரோட்டமுள்ள மேலான ஞானங்களை கொண்டு அவர்கள் கற்பிக்கப்பட்டு வாழ்ந்தால் தவிர இறைவனை பற்றி அறிவிக்க முடியாது. சத்தியத்தையும் அடவையும் கொண்டு உங்களுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் என்று திரும்புங்கள். மனம் வெளிப்புற புலன்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட அறிவை கொண்டு உணரக்கூடாது. சத்தியம் உள்ளத்தில் இருக்கின்றது. ஒரே வார்த்தை, அழகான வார்த்தை, மறைவான வார்த்தையிலிருந்து என்னுடைய வார்த்தை ஆரம்பமாகின்றது. என்னை படைக்கும் பொழுது நான் ஒரு அணுவாக படைக்கப்பட்டேன். அந்த அணுவாகிறதுக்கு முன்பாக நான் எந்த நிலையில் இருந்தேன் என்னிடம் கேட்கும் மனிதன் கேட்கிறது. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நான் உங்களை உருவாக்கினேன். உங்களை படைத்தவன் அந்த ஒன்றுமில்லாத நிலை உங்களுடைய உயிர் என்பதை அறியுங்கள். அந்த உயிர் உங்களுக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பின் ஒவ்வொரு அணுவின் செல்லையும் படைத்துக் கொண்டிருக்கின்றது புதிது புதிதாக என்று அறியுங்கள். உங்களுடைய உடல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஐந்து புலன்களை கொண்டும் பொருள்களாக அறியக்கூடிய எந்த ஒன்றுமே ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைக்கப்பட்டது என்பதை அறியுங்கள். உங்களுடைய உயிர் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடலை படைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடலை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முற்றிலும். இதனை நாம் அறிந்தவர்கள்தானே. அப்படி என்றால் உயிர் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. ஒரு கொசுவுக்கும் உயிர் இருக்கிறது, ஒரு யானைக்கும் உயிர் இருக்கிறது, இரண்டு உயிரும் ஒன்றா? இந்த கொசுவினுடைய உயிரானது அந்த கொசுவை படைக்கும், அந்த அளவு தான் அந்த உயிர். யானைக்குரிய அந்த ஆற்றல் வேறு, அது அந்த ஆற்றலை படைக்கும் உருவாக்கும் தன்மை கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய அமைப்பு அகிலங்களின் மீது உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த அமைப்பு மனிதனை படைக்கின்றது. படைப்பினங்களிலேயே மிக சிறந்த படைப்பினம் மனிதன். மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனுடைய நெருக்கம், அவன் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். அந்த இறைவன் உங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றான். நாம் உள்ளத்தை கவனித்து தவறினோம், எனவே மனதின் பக்கம் நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளமும் மனமும் இணைந்தவன் நான் என்பதை இப்பொழுது உணர்ந்தீர்கள். அந்த மனதை கொண்டு நான் என்று கூறினீர்கள். உள்ளத்தினுடைய இறைவனுடைய ஆற்றல் இந்த இரண்டும் கலந்தது நான். மனிதனுடைய வழிமுறைகளும் இந்த களிமண்டையில் களிமண் மண்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஐந்து பலன்களை கொண்ட அறிவும் சேர்ந்து இருப்பது நாம் வெளிப்படையான பொருளடிப்படையான அறிவை நடக்கூடிய அந்த நாம். வேதத்தை படிக்கும் பொழுது நாம் என்று வரும் பொழுது நாம் என்பது மனமும் உள்ளமும். மனதிலும் நான் என்று கூறுகின்றேன், என் மனதை கொண்டு நான் என்று கூறுகின்றேன். இறைவனோ உள்ளத்தை கொண்டு நான் என்று கூறுகின்றான். இப்போது என்ன கூறுகின்றான்? நாம் இணைந்து செயல்படுவோம். உள்ளமும் மனமும் இணையற்றும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இரண்டு பேராகிவிட்டது நான் என்று அறிவிக்கின்றான். நாம் உங்களுடன் இருக்கின்றோம். யார் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்களோ அவர்களோடு நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு உதவியாக நான் இருக்கின்றேன். அவர்களை வலியுறுத்துவதற்காக நான் இருக்கின்றேன். என்னை நீங்கள் உங்களுடன் இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்கின்றான். என்னை கண்ணியப்படுத்துவீர்களா என்று கேட்கின்றான். எனக்குரிய மரியாதையை தருவீர்களா என்று கேட்கின்றான். நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆனால் எல்லா கண்ணியமும் எனக்குத்தான் உரியது என்று முதலில் இறைவன் நிராகரிக்கின்றேன். எல்லா தொகையும் எனக்கே என்று நான் என் இறைவனை நிராகரிக்கின்றேன். எல்லா கண்ணியமும் எனக்கு மட்டும்தான், எல்லா புகழும் எனக்கு மட்டும் சொல்லும் பொழுது இறைவன் அங்கு காத்திருக்கின்றான். நீங்கள் திரும்பக்கூடிய அந்த நாள் வருவதற்காக. நன்மைக்கு பதிலாக தீமையின் பாதையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், விதிக்கப்பட்டது இருக்கின்றது. யார் என்னுடன் இணைந்து நாம் என்ற அந்த அந்தஸ்துக்கு நீங்கள் இறங்கி வந்து என்னை உயர்வாக்கி நீங்கள் பணிவுடன் இருக்கின்றீர்களோ பயபக்தி இருக்கின்றீர்களோ அப்பொழுது அழகான வாழ்க்கைக்கான தெளிவான பாதை உங்களுக்கு. என்னை மறந்துவிட்டு உங்களுடைய கண்ணியமும் உங்களுடைய கௌரவமும் முக்கியம் என்று நீங்கள் மனிதர்கள் பக்கம் சார்ந்திருக்கும் பொழுது அதற்கான விதியானது கேடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் இன்னும் படுகொடிகளும் பாதாளங்களும் இருக்கின்றன. எதனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்களுடைய இறைவனுடைய தெளிவான கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நான் வேண்டுமா, என்னை தவிர்த்து மனிதர்கள் வேண்டுமா? அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள், உங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுகின்றீர்கள். அவர்கள் தங்கள் சுமைகளை சுமப்பவர்கள் இல்லை, அவர்களுடைய சுமைகளே அவர்களுக்கு பெரிதாக இருக்கின்றது. என் அருளை கொண்டு அந்த சுமையை நான் நீக்கியிருக்கின்றேன் அவர்களுடைய உள்ளத்திற்குள் மனதிற்குள் எட்டாமல். எப்பொழுது நான் அவர்களை கைவிடுகின்றேனோ அன்று அவர்களுடைய வேதனைகளில் அவர்கள் நிச்சயமாக மூழ்கி விடுவார்கள். என்னுடைய சோதனையின் காலம் அவர்களுடைய பாதையில் அவர்கள் சம்பாதித்ததை மனிதர்கள் மூலமாக அவர்கள் சம்பாதித்ததை அவர்கள் அடைய வேண்டும். அவர்களுக்கு தாங்க முடியாத சூழ்நிலையில் பாரங்கள் அதிகமாகும் பொழுது அவ்வளவு வேலையும் நிராகரித்துவிட்டு இறைவனே என்று திரும்புவார்களே, அதுவரையும் காத்திருக்கின்றேன். உன்னை விட்டால் கதி இல்லை என்று நீங்கள் திரும்பக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது இதுவரையில் அப்படிப்பட்ட ஒரு நாளை எனக்காக இறைவன் ஏற்படுத்தி அதில் நான் நுழைந்து நிச்சயமாக இறைவனே என்று கதறி இருக்கின்றேன் இரவு பகலாக? பிறகு எனக்கு இறைவன் எனக்கு சுகத்தை கொடுத்தான், மனிதர்களை விட்டும் இறைவனம் திரும்பியதற்கான அந்த நற்கூலியை நான் அனுபவித்ததில்லையா? உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போதும் அதற்கு ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களில் டாக்டர்கள் உதவுவார்கள், அந்த மருந்துகள் உதவும் என்று நீங்கள் அவர்கள் சென்று அந்த மருந்துகள் உதவவில்லை, ஒவ்வொரு நாளும் ஜலம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, என்ன நிகழ்வோ என்ற பயம் ஏற்பட்டு கதறக்கூடிய கதறி அழுதக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு ஏற்படவில்லையா? சிறிய அளவில் இப்பொழுதும் உங்களுக்கு கவலைகள் இருக்கின்றன, அந்த கவலைகள் மிஞ்சி பதற்றம் ஏற்பட்டுவிட்டால் கடவுளே என்று நீங்கள் திரும்பக்கூடிய அந்த நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நிச்சனமாகவும் இருக்கின்றீர்களா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிக்கைகளையும் அவனிடமிருந்து வரக்கூடிய அந்த நல்வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் கேளுங்கள். இப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கின்றது. உங்களுக்கு சுகம் என்ற ஒன்று வேண்டும், அந்த சுகமானது நிலைத்திருக்க வேண்டும், அந்த சுகமானது வளர்ந்தோங்க வேண்டும், அந்த சுகமானது நிலைத்த நீடித்த வளர்ந்தொங்குதலில் உயிராற்றல் மிக்க இன்னும் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மையோடு விளங்க வேண்டும். இவ்வளவையும் உங்களால் கணிக்க முடிகின்றதா? ஆனால் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்னுடைய சுகவீனம் ஏற்படும், என்னுடைய கஷ்டங்கள் அதிகமாகும், என்னுடைய துன்பங்கள் அதிகமாகும், என்னுடைய நோய்களும் அதிகமாகும் என்று கூறக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோமே, என்ன கேடு என்று உள்ளுக்குள் இருந்து கேள்வி இருக்கின்றது. என்ன கேடு மனிதர்களை நம்புகின்றீர்கள்? அவர்களிடம் என்ன இருக்கின்றது, என்ன வாக்குறுதிகள் கொடுக்க முடியும் என்று எண்ணுகின்றீர்கள்? டாக்டர்களிடம் செல்லுங்கள், எழுதி கொடுங்கள், எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் நீங்கள் தான் என்று எழுதி கொடுங்கள் என்று கேளுங்கள். அவர்களால் எழுதி கொடுக்க முடியாது, தெரிய வேண்டாமா? தெளிவாக அறிவிக்கின்றான் இறைவன் உள்ளத்தில் இருந்து. அப்படி என்றால் நீங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று வெளியே வரும் பொழுது உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தவன் யார்? உங்களுடைய இறைவனா? உண்மைக்கு பொருத்தமாக உங்களுக்கு நிகழ்ச்சி காட்டக்கூடிய அந்த இறைவனா இல்லையா? நீங்கள் இந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களும் சென்றீர்கள், இருந்த போதிலும் இறைவன் உங்களை மன்னித்து உங்களுக்கு அருள் புரியுமாறு தன்னுடைய கடமையை உங்கள் மீது நிறைவாற்றி வெளிக்கொண்டு வந்தான். பின்னர் நாம் நன்றி கற்றவர்களாக டாக்டர் நல்ல டாக்டர் என்று கூறினோம். டாக்டர் திறமையாக என்னை சோதித்து அருமையான மருந்தை கொடுத்தார் என்று டாக்டருக்கே எல்லா புகழும், அவர் என் உயிரை காப்பாற்றினார் என்று கூறுகின்றோம். அப்பொழுது இறைவன் கேட்கின்றான், உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? டாக்டர்களை புகழ்கின்றீர்களே, அந்த உயிருக்கு உத்தரவாதம் என்று டாக்டரும் சென்றீர்கள், அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கவில்லை, ஆனாலும் உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்த ஒரு சூழல் இருக்கின்றது, அது உங்களை காப்பாற்றியது, இறுதி வரையில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று விரும்பியதன் காரணமாக. இதில் எதனை நீங்கள் நிராகரிப்பீர்கள், எதனை மறுப்பீர்கள்? உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா, உங்களுக்கு உள்ளத்திற்கு வெளியே இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்பத்திரிகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்பதை சற்று கவனியுங்கள். இப்பொழுதும் நல்லறிவும் நல் உணர்வும் நமக்கு இருந்தால் இறைவன் கேட்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன், நல்லறிவு வேண்டும் என்று விரும்பினால் நான் தருகின்றேன் என்பது கடமையாகின்றது, நமக்கு இது கடமையாகின்றது, சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றான், என்னை இணைத்துக் கொள்ளுங்கிறேன் என்று. இல்லை, நான் தனித்தவன் என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் கேட்டுக்கொண்டான். இருந்தாலும் உங்கள் மீது அன்புமிக்கவன், உங்கள் மீது இரக்கமிக்கவன், நிகழில்லாத அளவில்லாத நன்மைகளை கொண்டிருக்கின்றான். நல் உணர்வு இருக்கின்றது சோதனைகள் மூலமாக உங்களை திருத்துவதற்கு. அந்த சோதனைகள் மூலமாகத்தான் நான் திருத்துவேன் என்றால் அதற்கும் இறைவன் ரெடியாக இருக்கின்றான், தயாராக இருக்கின்றான். இருந்த போதிலும் அந்த சோதனைகள் உங்களுக்கு வேண்டாமே என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து மன்னிக்கின்றான். நாமோ இந்த சுகம் என்றென்றும் நமக்கு நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். நிச்சயமாக அவ்விதமாக அல்ல. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக தன் புலம் என்று ஒரு உதாரணத்தை அமைக்கின்றான். அத்தியாயம் 11:10. மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது. அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு பெரும் போராட்டத்தை மேற்கொள்கின்றான். அவ்வளவும் இல்லை என்று ஆகும் பொழுது நீண்ட பிரார்த்தனையில் அமைகின்றான். நாம் அவனுக்கு அந்த துன்பத்தை நீக்குவோமே ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மை அழைக்காதது கொண்டே சென்று விடுகின்றான். துன்பத்தின் போது மட்டுமே இறைவன் பக்கம் திரும்புவதும் துன்பத்தை நீக்கிவிட்டால் என்னை எல்லா கேடுகளும் போய்விட்டன என்று எண்ணுகின்றான். நிச்சயமாக மனிதன் பெருமகிழ்ச்சி கொள்பவனாகவும் பெருமை கொள்பவனாகவும் இருக்கின்றான். இந்த பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அவனுக்கு உதவாது. மகிழ்ச்சி என்ற அந்த உணர்ச்சியை விட்டு விலகுங்கள். பயபக்தியை மேற்கொள்ளுங்கள், உள்ளட்சியம் மேற்கொள்ளுங்கள், இறைவனிடம் உள்ளட்சியம் மேற்கொள்ளுங்கள். இனியும் எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு துன்பமும் சோதனையும் எனக்கோ என் குடும்பத்தினருக்கோ நிகழ வேண்டாம் என்று இறைவன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவனுடைய செய்தியாக மனதிற்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். உங்களுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீது ஆதிக்கம் புரிபவன், உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்திகளை கொடுப்பவன், அவன் கூறுகின்றான், உணவுக்கு நான் உத்தரவாதம் கவலைப்பட வேண்டாம், பயமும் வேண்டாம். என்னிடமிருந்து உள்ள உணவு எப்படிப்பட்டது என்றால் உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம். அந்த உயிரை பாதுகாப்பது உணவு. உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவை நான் உங்களுக்கு என் ஆற்றிலிருந்து படைக்கின்றேன். வானத்திலிருந்து பாக்கியமிக்க நீர் இறங்குகின்றது. மண் வளம் உயிர் பெற்று அதிலிருந்து உங்களுக்கான விளைச்சலை நான் கொண்டு வருகின்றேன். விவசாயிகள் என்று நீங்கள் இனியும் கூறாதீர்கள். மனிதனை புகழ்வதும் மனிதர்களால் புகழப்படுவதையும் வெறுத்துவிடுங்கள். மாபெரும் வழிகேடு உங்களுடைய மிதப்பில் ஆக்கிவிடும். உங்களுடைய மாயையில் உங்களை ஆழ்த்திவிடும். நீங்கள் உங்களுடைய சுய உணர்வை இழந்து உணர்ச்சி பிழம்பாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அங்கு இறைவன் உங்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதும் சரி, நான் சுகமாகி விடுவேன், கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அது இறைவன் அமைத்த அந்த உடல் அமைத்திருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியின் காரணமாக நீங்கள் அதை கவனிக்கின்றீர்கள். சுகமாகிவிடும் என்று எண்ணிக்கின்றீர்கள். அவன் பேச்சை நிறுத்திக் கொள்ளனால் மனம் வெறுமையாகிவிடும். அவ்வளவும் நீங்கி நன்மை என்ற ஒன்றை காண முடியாமல் மனம் விரக்திக்குள்ளாக்கி இருதயம் அந்த நிமிடமே நின்றுவிடும். அப்பொழுது இவர்கள் கூறுவார்கள், மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்று. நிச்சயமாக இறக்கும் பொழுது இருதயம் நிற்கத்தான் தெரியும் யாருக்கும். இதற்கு ஒரு டயக்னோசிஸ், இருதயம் நின்று விட்டது யாருக்குமே தெரியும். இங்கே பார்ப்பாங்க, மூச்சில் கை வச்சு பார்ப்பாங்க, முடிஞ்சு போய் சொல்லுது. இதுக்கு டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம். பிடைக்க வைக்க வைக்க வைக்கில்லாதவர்கள் இறப்பை பற்றி சர்டிஃபிகேட் கொடுப்பார். எந்த அளவுக்கு நாம் வழிகேட்டில் ஆகிவிட்டோம் என்பதை கவனியுங்கள். மனிதர்களை நம்பியதன் காரணமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அதிலிருந்து நீங்கள் கடன் புரண்டு விடாதீர்கள். அவனை ஒருவனை தவிர வேறு உங்களுக்கு வழி இல்லை, அந்த ஒரு வழியை தவிர என்று இறைவன் அறிவிப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் கவனியுங்கள், உங்களுடைய சுகம் ஆரம்பமாகிறது. என் இறைவனே, நான் உன்னோடு இணைந்து கொண்டேன், நீ என்னோடு ஏற்கனவே இணைந்திருக்கின்றாய், நாம் என்ற அந்த அடங்கிய ஒரு பணிவுடனும் என் மீது இரக்கத்துடனும் என் மீது கனிவுடனும் நான் அந்த பணிவை உன்னிடம் நான் மேற்கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய கனிவையும் உன்னுடைய இரக்கத்தையும் நான் மதிப்பு தவறினேன், இப்பொழுது திரும்புகின்றேன். என்னோடு நீ இருப்பாயாக, நான் என்ற வார்த்தையை நான் உபயோகிப்பேன், நான் என்ற வார்த்தையை உபயோகிக்க மாட்டேன். கெட்டவற்றுக்கு நான் என்று உபயோகிங்கள், நல்லவற்றுக்கு என் இறைவனோடு நான். நிச்சயமாக என் இறைவனிடமிருந்து நன்மை என்ற ஒன்றை நான் அடையப்பெறாமல் எனக்காக படைக்கப்பட்டு செவ்வையாக்கப்பட்டு உருவமாக்கப்பட்டு அந்த அழகான உருவமைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் இறைவனே என்னை நீ என்றென்றும் கைவிடாது இருப்பாயாக, என்னையும் என் குடும்பத்தினரையும் நீ கைவிட்டுட வேண்டாம். என் குடும்பம் காரணமாக நான் வேதனைகளுக்குள்ளோ சோதனைகளுக்குள்ளோ ஆக வேண்டாம். என் மனதிற்கான சொத்த பூங்காவனத்தை நீ எனக்கு அறிவிப்பாயாக. கஷ்டமெல்லாம் துன்பமெல்லாம் மனதின் அடிப்படையில் தான். அந்த மனதிற்கு நீ அறிவிக்கக்கூடிய செய்தி உள்ளத்திலிருந்து ஆன்மாவாக இருந்து உன் கட்டளையை நான் ஏற்க வேண்டும். உன்னை தவிர கதி கிடையாது, உனக்கு இணை வைக்கக் கூடாது. எனக்கு நிகராக எனக்கு இணையாக யாரை நான் மேற்கொண்டாலும் சரி, அங்கு இறைவனை விட்டும் நான் விலகுகின்றேன். தீனைகளின் பக்கம் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இறைவன் என்பதனுடைய பொருள் அவனை தவிர இறைஞ்சுவதற்கு கதி இல்லை என்பது. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனை தவிர எதுவும் இல்லை, எவனும் இல்லை. அவன் யார் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றான் என்று கூறுவமே அவன் தான். உங்களுடைய கற்பனைகளுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் மேலாக மாபெரும் ஆற்றல் ஒரு சக்தி இருக்கின்றதே அவன். அவனை தவிர இறைவன் இல்லை என்பதற்கான ஒரு வார்த்தை அல்லாஹ் என்பதாகும். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லீம்கள் இன்று வரையில் அறிந்தவர்களாக இல்லை. அவர்களும் ஒரு உருவமைப்பில் தான் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் என்ற சவுண்ட், அந்த சவுண்ட் ஒளி வடிவத்தைத்தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். யார் என்ற பொருள் தெரியாமல் 100% முஸ்லீம்களும் சரி, இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, தங்கள் இறைவனுடைய பொருள் புரியாமல் பாதிரிமார்களையும் இமாம்களையும் முல்லாக்களையும் பூசாரிகளையும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் கூறுகின்றான், என்னை பற்றி நான் தான் அறிவிக்க வேண்டும் என்று எவரும் அறிவிக்கக்கூடாது. உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் என்ற ஒன்றை அமைத்திருக்கின்றேன், அது என்னுடைய செய்தியை தாங்கி நிற்கின்றது. அவ்வப்போது உங்களுடைய மனது அறிவிக்கப்படுகின்றது ஒரு சோதனையாக. அந்த மனதிற்குள் உங்களுடைய அறிவும் அங்கு இருக்கின்றது, கெட்ட அறிவு இருக்கின்றது. நீங்கள் திரும்ப வேண்டும். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்ற அந்த ஒரு மாபெரும் உண்மையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அல்லாஹ் என்பதாகும் பொருள், அவ்வளவுதான். அல் லா ஹு, அல் என்பது தி, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய டிஹெச்இ டி. லா என்பது இல்லை, தி நன். ஹு என்பது ஹிம், அவனை தவிர. ஒருபோதும் இனி அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகிக்காதீர்கள். அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உள்ளத்தை கொள்ளுங்கள். இது அல்லாஹ். யார் உள்ளத்தை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை இறைவன் நேசிக்கின்றான். அல்லாஹ் என்ற பெயர் கெட்டுவிட்டது, கெடுத்துவிட்டது அர்த்தம் புரியாதன் காரணமாக, எண்ணங்களிலிருந்து அவர்கள் சிதைந்து போனதன் காரணமாக. அவனை தவிர கதி இல்லை என்பதாகும் அதனுடைய பொருள். நம் அனைவருக்குமே தெரியும், சொந்த மொழியில் அறியும் பொழுது அந்த வார்த்தைக்கான பொருள் தின்னான் பற்றி, தின்னான் பற்றேன். யார் அவனை தவிர, யார் என்னிடம் பேசிக்கொண்டிருப்பது, அவன் பேசுகின்றான், அவன் சித்தம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஹி கைட்ஸ் மீ, ஹி டீச்சர்ஸ் மீ, ஹி டெலிவர்ஸ் மீ, ஹி கிரியேட்ஸ் மீ, ஹி ஆர்டினேட் இட் ஃபார் மீ, அண்ட் ஹீ இஸ் மை சேவியர். ஹீன்னு வரும்பொழுது ஏன் பேர் வைக்கிறது? அவன் தெரியாதவன், அறியாதவன், பார்க்க முடியாதவன். அவன் எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். என் மூச்சு நிகழ்ந்து கொண்டிருப்பது அவன் காரணமாக. நான் என்னுடைய மூச்சை, என்னுடைய சுவாசத்தை, என்னுடைய உயிரோட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கவில்லை. அவனோடு நான் கலந்திருக்கிறதை விட்டுவிட்டு எதற்காக நீங்கள் மனிதர்களை நம்பினீர்கள்? பெற்றோர்களை நம்புவதும், பிள்ளைகளை நம்புவதும், சகோதர சகோதரிகளை நம்புவதும், மனைவி கணவன் மகன்களை நம்புவதும், இன்னும் உறவுகளை நம்புவதும், உங்களுடைய சேமிப்புகளை நம்புவதும், உங்களுடைய தொழில்கள் எப்பொழுது நஷ்டம் ஏற்படும், எப்பொழுது கைவிடும் என்று தெரியாமல் அதனை நம்பிக்கை கொண்டிருப்பதும், நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற வீடுகளை விரும்புவதும் நிச்சயமாக மிகப்பெரும் கேடு. உங்களுடைய இறைவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். முதலில் உங்களுடைய மனதில் நீங்கள் தங்குவதற்கு அங்கு இடம் இருக்கிறா என்று பாருங்கள். மனதை விருத்துவிட்டால் இந்த அகிலமே சொர்க்கமாக இருந்தாலும் வாழ முடியாது, சாகத்தான் இருக்கிறது. மனதில் ஒரு வேதனை கொண்டுவிட்டால் நரக வேதனையை தாங்க முடியாது. உங்களுடைய வீடுகளாக உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய மனதில் செழுமையும் வளமையும் அது இருக்கக்கூடிய அந்த அழகும் அந்த ரம்மியமும் உங்களுக்கு அவசியமா? வீடுகளும் தோட்டங்களும் நீங்கள் பங்களாக்கள் கட்டி வைத்துக் கொண்டு அரண்மனை கட்டிக் கொண்டு இதில் உங்களை வாழ்க்கையிருப்பது என்று எண்ணுகின்றீர்களே. உங்களுடைய குடிசைகளும் உங்களுக்கு அரண்மனைகளாகவும் உங்களுடைய அரண்மனைகளும் உங்களுக்கு தெருவோரமாக மாறிவிடும். இதை நாடினான். மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை தாங்காமல் வீடுகளை விட்டு ரோடுகளுக்கு ஓடி வருகின்ற வெளியேறுவீர்களே, அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களுடைய மனதில் உங்களுடைய வீடு இருக்கிறது என்பதை, அங்குதான் நீங்கள் தங்கியிருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். அந்த என்னுடைய மனதில் நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு இணையாக எந்த வாழ்க்கையும் இல்லை என்பதையும் அறியுங்கள். மனதில் ஒரு வேதனை வந்துவிட்டது, வீடுகளில் யாரோ சரியில்லை, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு உடம்பு சரியில்லை, உங்களால் அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக அமைதியாக இருக்க முடியுமா, அல்லது பதற்றத்தோடும் கவலைகளும் வேதனைகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பெரும் கஷ்டத்திருக்கின்றார்கள், நீங்களே கஷ்டத்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு தங்க வேண்டுமா, அமைதி வேண்டுமா, உங்களுக்கு அரண்மனை வேண்டுமா? உங்களுடைய வசதிக்காக, மனதின் வசதிக்காக, மனதில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமும் வேதனையும் நீங்குவதற்கு அரண்மனைகளும் தோட்டம் செலவுகளும் வேண்டுமா, உங்களுடைய மனதிலிடம் வேண்டுமா கொஞ்சம் தங்குவதற்கு கேளுங்கள். மனதிற்கு நிகரான ஒரு மாபெரும் விசாலமான தங்கவிடம் எதுவும் கிடையாது, அடகான இடம் எதுவும் கிடையாது. உங்களுடைய மனதிற்கு இறைவன் அறிவிக்கின்றானே, அந்த மனதை விசாலமாக்குவான், அந்த மனதில் அவ்வளவு தேவைகளை நிறைவேற்றுவான். நம்பிக்கை கொள்ளுங்கள். அத்தியாயம் 11:10 உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அந்த துன்பத்தை நீக்கிவிட்டால் எனக்கு எல்லா கேடுகளும் போய்விட்டது, இனி எனக்கு எதுவும் நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக விதமாக அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு அணுவையும் செயலையும் உங்களுடைய நன்றிகளை செய்யும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்ற போதிலும் தன் கருணையை உங்கள் மீது உடமையாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான், நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரையில் அந்த காலத்தவணை நெருங்கி இருக்கக்கூடும். இறைவன் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இன்றும் ஏற்பட்டிருக்கலாம். அஞ்சிக் கொள்ளுங்கள். உள்ளட்சம் மிக மிக முக்கியம். நான் கடவுளை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க, நீங்க அவனுக்கு பயப்படும், அவன் உங்களை லவ் பண்ணுவான். நான் அவனை விரும்புகின்றேன், அவனை நேசிக்கின்றேன், நிச்சயமாக அவிதமாக அல்ல. அவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்கள், அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியவர்கள், அவன் உங்களை நேசிப்பான். ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போயிட்டு ஒரு வாத்தியார்கிட்ட வரணும்னு சொன்னா, வாத்தியார் இவனை லவ் பண்ணணும்னு சொன்னா வாத்தியார் கொஞ்சம் பயப்படணுமா, தோல்மையை இருக்கு நான் லவ் பண்ணு சொல்லணுமா? பதார்த்தம் தரவிடும், போய் உட்கார்றாங்க. அந்த பயபக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த வாத்தியார்க்கு பிடிக்கும். இறைவனை லவ் பண்றேன்னு சொல்லாதே, அசிங்கமான வார்த்தை. இறைவனுக்கு பயப்படுகின்றேன், இறைவனை கண்ணியப்படுத்துகின்றேன், இறைவனுக்கு அடிபடுகின்றேன், இறைவனுக்கு நான் சமீபமாக இருக்க விரும்புகின்றேன், என் இறைவனை கவனிக்க வேண்டுமே என்று பச்சாதாபப்படுகின்றேன், அவனை நான் அதிகமாக அழைக்கின்றேன், இன்னும் அவனிடம் நான் கெஞ்சுகின்றேன், இறைஞ்சுகின்றேன், இறைவனாக ஆக்கிக்கொண்டேன் என்று விரும்புகிறேன். இப்பொழுதே இறைவன் உங்களை நேசிப்பான். ஒரு காலம் நான் இறைவனை வணங்குகின்றேன் அச்சத்தோடு உள்ளச்சத்தோடு என்ற வார்த்தையை தவிர்த்து நான் இறைவனை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை. இறைவன் உங்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை கூறுகின்றான் உங்களுடைய இறைவன் கூறுகின்றான். நீங்கள் ஒரு விளிம்பின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அவனை தவிர கதி இல்லை, நிச்சயமாக அவன் தான் தகவலவற்றிற்கும் என்று கூறுகின்றீர்கள். அவனை அணுவும் அசையாது, ஒரு அணு கூட அசையாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மறைவான ஒரு சின்ன விஷயம் கூட கவலையிலிருந்து சுகத்தின் பக்கம் அசைக்க முடியாது அவனுடைய அனுமதி இல்லாமல். இவ்வளவையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவனை தவிர இல்லை என்ற அந்த வார்த்தையை தெரிந்து கொண்ட பின்னர், நான் ஒரு விளிமையின் மீது உட்கார்ந்திருக்கின்றேன், நன்மைகள் கிடைக்குமானால் அவன் கொடுத்தான் என்று கூறுவோம், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் சம்பாதித்தேன் என்று கூறுவேன், என் புகழ் முக்கியம், என் திறமை முக்கியம், அந்த கண பொழுதில் கூறுவேன் இது கடவுள் கொடுத்த பாக்கியம் என்று, அடுத்த கணம் நான் சம்பாதித்தேன் என புரியுது என்று கூறுவேன். அவ்வளவு தூரத்திற்கு அவன் தன்னை இறைவனுக்கும் மேலாக ஆக்கிக்கொண்டு மனிதர்கள் அனைவரும் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய பெருமை சொல்பவனாக இருக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தீமை உங்களிடமிருந்து, நன்மைகள் அனைத்தும் இறைவனிடமிருந்து. இவர்களையும் இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான், முழுமையாக என்னுடைய பாதையை விளைக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும், உங்களுடைய சந்ததிகள் முழுமைக்கும் என் பாதுகாப்பும், என்னுடைய அரவணைப்பும், என்னுடைய கருணையும், என்னுடைய மன்னிப்பும் உண்டு. உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை ஒரு குடும்பமாக சோதனைக்காக அமைத்தேன். ஒரே மனித இனம்தான், அவனை தவிர கதி இல்லை என்று பொறுக்கிறதான். அவ்வளோ பேரும் வீணாக பெயர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டம் கூட்டமாக பிரிவு பிரிவுக்காக ஒரே சமுதாயமாக நான் படைத்தேன். பூசாரிகளும் இமாம்களும் பாதிரிமார்களும் உங்களை கூட்டங்களாக பிரித்துவிட்டார்கள். உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள், இறைவன் யார் என்று. அவன் ஒருவனைத்தோடு இல்லை என்று தெரியும். பிறகு எப்படி இத்தனை பிரிவு? என்னிடம் திரும்பவில்லை, உங்களுடைய மனம் மனிதர்கள் பக்கம் திரும்பிவிட்டது, கூட்டங்களின் பக்கம் திரும்பிவிட்டது. குழப்பங்களும் கூச்சல்களும் உங்களுடைய கலவரங்களுக்கும் உங்களுடைய வேதனைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. அந்த வேதனைகளிலும் கலவரங்களும் கூச்சல்களும் உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு உங்களுடைய உடல்நிலை மோசமாக கொண்டிருக்கின்றது. உயிர் பாதிக்கப்படுகின்றது உங்களுடைய உடல்நிலை மோசமாவதற்கு. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்பங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி அறிவிக்கின்றான். நீங்கள் யார் என்பது எனக்குரியவர்கள், மற்ற மனிதர்களுக்குரியவர்கள் இல்லை. எனக்குரியவர்கள் என்றால் எனக்கு நீங்கள் சார், எனக்கு நீங்கள் வணங்குங்கள். நான் உங்களுக்கு எதனையெல்லாம் அழகாக விதிக்கின்றனோ வணங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அடிமையாக இருங்கள், பூங்காவனத்தில் வாழுங்கள் என்று நான் கட்டளையிடுகின்றேன். இதற்கு அடிமைப்பட மாட்டீர்களா? சொற்க பூங்காவனங்களில் வாழுங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன். இந்த அழகான கட்டளைக்கு அடிபணிபவர்கள் யார்? அவர்கள் என் அடிமைகள். அந்த அடியார்களுக்கு இன்னும் அழகான வாழ்க்கையை நான் அழைத்திருக்கின்றேன். பெருமையை விட்டுவிடுங்கள். பொருள் ஆதாரம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். உங்களுடைய உயிர் ஆதாரம் முக்கியம். உங்களுடைய உள்ளம், அதில் இறைவனுடைய செய்திகள், அந்த செய்திகளை அந்த உள்ளமானது ஆன்மாவாக இருந்து அவனுடைய கட்டளையாக உங்களுடைய மனதிற்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுகமான வாழ்க்கை மட்டும்தான். அந்த சுகத்திற்கு உருவம் கிடையாது. அந்த சுகத்திற்கு ஆற்றல் மிக்க ஒரு விசாலமான வாழ்விடம் உண்டு. அந்த விசாலமான வாழ்விடம் உங்களுடைய உள்ளமும் மனமும் இணைந்தது. இறைவனோடு நான் கடக்கும் பொழுது விசாலமானேன். அந்த விசாலமான வாழ்க்கையின் பக்கம் நான் திரும்ப வேண்டும் என்று நான் என்னுடைய இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். நிச்சயமாக என் இறைவன் அவனுடைய வாக்குறுதியில் மீறாதவன். அவனுடைய பெயர்களில் உள்ள நீங்கள் அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவனை கண்ணியப்படுத்துங்கள். அவனை தவிர இல்லை ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு மூச்சிலும் அவனை கவனிக்கின்றேன். அவனுடைய ஆட்சி அதிகாரம் என்னை எனக்குள்ளும் எனக்கு புறமமாகவும் எனக்கு சூழ்நிலைகளிலும் அவனுடைய வாக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வெயில் தாங்க மாட்டீர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். ஆம், எனக்கு வெயில் வேண்டாம், குளிர்ச்சி வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இந்த ஃபேனையும் விரும்புகின்றீர்கள், ஏசி ரூமையும் விரும்புகின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக விருப்பம் உண்டு. இதற்கும் மேலாக வெளியில் உள்ள சூழ்நிலை மாற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய அறிவையெல்லாம் நின்று இன்னொன்றையும் விரும்புகின்றீர்கள். அதன் காரணமாக இறைவன் அவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்கின்றான். இந்த ஒரு உங்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய மின்சாரம், இது நெருப்பு காற்றா குளிர்ந்த காற்றா? மின்சாரம் என்பது நெருப்பா இல்லையா? அதில் ஓடக்கூடிய இந்த காற்று நெருப்பு காற்றா இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி உங்களை வாட வைக்கும். இது உங்களை வெற்றி போக செய்துவிடும். மனத்தை அது காய வைத்து விரக்தியாக்கி வெறுமையாக்கிவிடும். இதனை நம்பக்கூடாது. என்ற போதிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வெளியில் உள்ள குளிர்ச்சியை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் அதன் அருகில் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய அறிவை நம்பவில்லை. நீங்கள் வானத்தை நோக்கியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவு அவ்வளவு பூமியை அடிப்படையை ஒட்டிய அறிவுதான். உங்களுடைய உபகரணங்கள், உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பொருள்களிலிருந்து பொருள்களை நீங்கள் சேர்த்து இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி நீங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற சாதனங்கள். அதற்கு உயிர் கிடையாது. அது உங்களை வந்து அறியாது. நீங்கள் அதை சென்றடைந்து அதை இயக்க வேண்டும். உங்களுடைய பிராணன் போகும், உங்களுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படும். ஆனால் வெளியிலிருந்து நான் காற்றை உங்களுக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். அது உங்களை வந்து அடையும் பொழுது சுகமும் அடங்கும் இருக்கின்றது. நீங்கள் உங்களை கட்டுப்பிடிக்கிறது, அதை நீங்கள் இயக்கும் பொழுது கேடு. நீங்கள் இந்த இரண்டிலும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூன்றையும் அமைத்தான், உள்ளத்தையும் அமைத்தான், மனதையும் அமைத்தான், வெளிப்புற புலன்களையும் அமைத்தான். கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் என்று நீங்கள் பெரும்பாலும் கண், காது, மூக்கு, வாய், தோளின் பக்கம் சாய்ந்துவிட்டீர்கள். அது அடியக்கூடியது என்று தெரிந்திருந்தோம். இந்த மூன்று இந்த ஐந்து பலன்களும் அடியும் என்று தெரிந்திருந்தும் வெகுவாக அது அந்த ஐந்து பலன்கள் கற்பிக்க அறிவின் பக்கம் சார்ந்திருக்கின்ற தவிர உள்ளத்தின் பக்கம் இவற்றையெல்லாம் படைத்தானே அவன் பக்கம் சாயவில்லை. இப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை கவனிக்கின்றோம். அது இறை ஆற்றல் மிக்கது. அங்கு இறைவனுடைய வாக்குகள் நிரம்பியிருக்கின்றன. அந்த இறைவனுடைய வாக்குகள் தான் இன்றளவும் எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். துன்பம் வரும்பொழுது சுகத்தை நாடுகின்றீர்கள், அதே நேரத்தில் நீங்கள் இறைவனையும் நாடுகின்றீர்கள் உங்களை அறியாமலேயே. அதன் காரணமாக பிழைக்கின்றீர்கள். ஆனால் பிட்டகுறை தொட்டகுறையாக உங்களை நோய்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் கண் முன்பாக படிப்படியாக அது அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கவனிக்க வேண்டும், முதல் முறையாக நான் இறைவனை நம்பினேன், இப்பொழுது நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது, நோயினுடைய தீவிரமும் வீரியமும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறைவனுடைய நம்பிக்கை இழக்கின்றேன். இதுதான் சத்தியம். ஆக இன்னமும் இறை நம்பிக்கை இருந்தது, அதன் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறை நம்பிக்கையை விடும் பொழுது முற்றிலுமாக நீங்கள் அதனை நீக்கும் பொழுது அங்கு நிகழ வேண்டியது துர்பாக்கியம். இப்ப கூட சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பலோ ஹாஸ்பிட்டல இருக்காங்கன்னு சொன்னான். வெளியில இத்தனை பேர் பிரார்த்தனை பண்றீங்களே டாக்டர் நம்பாம, அதன் காரணமாக வாழ்ந்துட்டோம். ஆனால் அந்த டாக்டர்கள் நாங்கள் வாழ வைத்தோம், நாங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களில் பெரும்பாலும் இங்கு வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே டாக்டர்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டும் கலந்துதான் பிழைப்பா அல்லது ஹாஸ்பிட்டலே தஞ்சமடையணுமா என்ற இந்த இரண்டுக்கும் இடையில் உயிரோட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இதே வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் முழுமையாக இறைவனுடைய ஆற்றலில் நுழைந்துவிடுங்கள். டாக்டர்களையோ மனிதர்களையோ ஒருபோதும் இறைவனுக்கு மேலாக தனிப்படுத்தாதீர்கள். அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதீர்கள். அவ்வளவுதான், இன்று வாழ்க்கை மாறிவிட்டது. மேலான வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தின் அடிப்படையை வச்சு இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அடுத்த நிலை என்ன? உங்களுடைய இறை எல்லாம் உங்களுடைய உள்ளமா அல்லது நீங்கள் கட்டிக்கொண்ட கட்டிடங்களா? இப்பொழுது உங்களை பதிக்க வேண்டும். உங்களுடைய மசூதிகளும் உங்களுடைய சர்ச்சுகளும் உங்களுடைய கோயில்களும் உங்களுடைய மதத்தார்களும் உங்களுடைய தர்காக்களும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை உடைய இல்லங்களா உங்களுடைய உள்ளமா என்று கொடைகள். பூசாரிகளை நம்பி தொலைந்தது போதும், முன்னோர்களை நம்பி வடிகட்டது போதும், சத்தியத்தின் மீது அடிப்படையை கொண்டு இன்று நான் விளக்கப்படுது உள்ளத்தின் பக்கம் திரும்பங்கள். அந்த உள்ளம் இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றது, உங்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லமாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. இறைவன் இல்லை, ஒருபோதும் இறைவனை பார்க்க முடியாது. நீங்கள் இறைவனுடைய வாக்காக இருக்கின்றீர்கள். அந்த வாக்கு உறுதியானது. அந்த உறுதியில் நீங்கள் அமைந்து உங்களுடைய சுகத்தில் அடங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக தவணை காலம் தொடரத்தில் முடியும் வரையில் அவனுடைய வார்த்தைகள் இப்பொழுதும் சுகமாகுங்கள் என்ற அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நம்புங்கள், இறை இல்லமாக உங்களுடைய உள்ளத்தை அமைத்து அதில் மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தி மிக்க அந்த இறைவனுடைய வாக்கு பெரும் ஆசீர்வாதமாக எனக்குள் இருக்கின்றது. அந்த வாக்குறுதி உண்மையானது. நிச்சயமாக என்னுடைய இறைவன் வாக்குறுதி மீறாதவன், வாக்குறுதியில் தவறாதவன், தன் வாக்குறுதியை பூர்த்தியாற்றுபவன். அவனுக்கு நிகராக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவாக பூர்ணமாக ஏற்படும் எவனும் இல்லை. அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் என்பது உருவம் இல்லை, அவனுடைய வாக்குகள் அங்கு தங்கியிருக்கின்றன. இந்த இறை இல்லத்தில் அவனுடைய வாக்குகளோடு தங்கியிருக்கும் பொழுது இறைவு கூறுகின்றான், நாம் உங்களை காப்பாற்றுவோம் என்று, நாம் உங்களை கரையேற்றுவோம் என்று, நாம் உங்களுக்கு வழியறிவிப்போம், நாம் உங்களுக்கு புகட்டுவோம், நாம் உங்களை வாழவிருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாக்கு உண்மையானது. உங்களையும் சேர்த்து இறைவன் தன்னோடு இணைத்துக் கொண்டு நான் என்று உங்களை அரவணைத்துக் கொள்கின்றேன், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு மட்டும் புகழ் அனைத்தும் என்று கூறும் பொழுது நிச்சயமாக நான் இருக்கின்றேன். எனக்கும் புகழ் வேண்டும் என்று என்னோடு நீங்கள் இருக்கும் பொழுது நான் என்ற வார்த்தைகள் என்னை விலகிவிடுங்கள். உங்களுடைய கேடுகளுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை உபயோகித்ததன் காரணமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு உங்களை நீங்கள் தவறாக எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட அந்த பாதையில் எனக்கு கேடே ஏன் இப்படி வாழ்ந்தேன் என்று நீங்கள் உங்களை வந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவனை திட்டாதீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நாம் நம்முடைய இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய தெய்வ உள்ளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கு உருவம் கிடையாது, அங்கு அவனுடைய வாக்கு இருக்கின்றது. ஆசீர்வாதமாக மாபெரும் ஆசீர்வாதம், மாபெரும் ஆற்றல் கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கின்றது. இந்த ஆசீர்வாதத்துக்கு மாபெரும் ஆற்றல் கொண்டு ஏற்றுக்கொண்டேன். எந்த மனிதனையும், எந்த அறிவையும், எந்த கழுதை புத்தகத்தையும் நம்பாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் புத்தகத்தை நம்ப, அந்த வாக்குக்கு நிகராக நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு புத்தகங்களும் கருதை திங்கக்கூடிய பேப்பர்கள், வெறும் பேப்பர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படிப்பு ஒரு காலம் உங்களுடைய நன்மைகளுக்கு உதவாது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிரை வாங்குவதற்கு அந்த படிப்பு, இந்த பணம் என்ற கருதை திங்கிற பேப்பரை சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் அந்த உணவு, அந்த படிப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேறு எதற்கும் உதவாது. உங்களுடைய மனதிற்கு அந்த படிப்பு உதவாது. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், என் இறைவனே, நீ கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு எதனையும் அதற்கு மேலாக, உன்னுடைய பாக்கியங்களுக்கு மேலாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விரும்புங்கள். எங்களுடைய குழந்தைகளை நான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்றேன், அவர்களுக்கு நீ கற்றுக்கொடு. எதனையெல்லாம் கற்றுக்கின்றார்களோ அதற்கு மேலான ஞானங்களைக் கொண்டு அவர்களுக்கு வீடு திரும்பட்டும் என்று உங்களுடைய குழந்தைகளை அறிவின் கேட்டிலிருந்தும் பாதுகாக்கும் வண்ணமாக பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்கள். ஏனென்றால் இதை நீங்கள் படித்தால்தான் மனிதனாக ஏற்றுக்கொள்வேன் என்று அதனை முறைப்படுத்தி விட்டார்கள். இந்த கேட்டுக்காக படிக்க வேண்டியிருக்கின்றது. குழந்தைகளை அனுப்பும் பொழுது இந்த கேடுகளுக்கு மேலாக ஞானங்களை கொண்டு அவர்களை நீ கரையேற்றி அனுப்புவாயாக. பயபக்தியோடு அனுப்புங்கள். இந்த படிப்பு கூடாது. களவும் கற்று மறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனுப்புகின்றனே தவிர மற்றபடி இதை கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அனுப்பக்கூடிய இறைவனே, என் குழந்தைகளை காப்பாற்றிப்பேன் என்று எல்கேஜிக்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்கள் இறைவனை பொறுப்பில் விட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். நிச்சயமாக நம்மை விட நம்முடைய குழந்தைகள், இன்னும் பால்மனம் மாறாத குழந்தைகளுக்கு இறைவனுடைய ஆற்றலும் அவர்களை பற்றிய செய்திகளை துல்லியமாக தெளிவாக அறிவிக்கும் பொழுது புரிதலும் அதிகம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இணையாக கரெக்டட் மைண்ட் நமக்கு இருக்குது, நாம் அறிய முடியாது. குழந்தைகள் அறிவதைப் போன்று இறைவனுடைய செய்திகளை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் அறிவதற்கு மேலாக கரெக்டாக இருக்கக்கூடிய அடல்ட், என்ன அடல்ட்ன்னு அர்த்தம், அடல்ட்டாக இருக்கக்கூடிய நாம் அறிய முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். சுத்தமான இதயத்தை கொண்டு இன்று முதலாக இறைவனுடைய பாக்கியங்களில் நுழைந்து நாம் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை இறைவன் கேட்டுக்கொண்டான். நாம இறைவனோடு இணைந்துவிடுங்கள். நான் என்று தனித்து பெருமை கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை படுகொடிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நிலைத்து விடுங்கள். உயர்வதற்காக பூமியை அடைந்து அதில் நாம் தட்டுப்படுவதற்கு முன்பாக, தூள் தூளாக ஆகிவதற்கு முன்பாக இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். பூமியின் அடிப்படையில் உயர்ந்து விடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை ஒரு படி, ஒரு அனுபவம் அதிகமாக நினைவுபடுங்கள். கண்ணியம் எல்லாம் அவனுக்குத்தான் என்று, புகழ் அனைத்தும் அவனுக்குத்தான் என்று, நன்மைகள் அனைத்தும் அவனிடமிருந்துதான் என்று. உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து நன்மை இல்லை, உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நன்மை இல்லை, உங்களுடைய உறவினர்களிடமிருந்து நன்மை இல்லை, உங்களுடைய தொழில்கள் மூலமாக நன்மை இல்லை, உங்களுடைய சேமிப்பு மூலமாக நன்மை இல்லை, உங்களுடைய வீடுகளின் மூலமாக நன்மை இல்லை. நீங்கள் வாடமிடம் உங்களுடைய மனம், அது இறைவனுடைய உள்ளத்தோடையுமே ஏற்றும். அங்கு உங்களுடைய பிரகாசம், வேத வாக்குகள், இந்த வேத வாக்குகளை வேதமாக எடுத்துக் கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி கொண்டு கதைகள் வேதம் அல்ல. இது இருக்கக்கூடியது அங்கிருந்தால் வேதம், இது இல்லாத அங்கிருந்தால் மனிதர்கள் எழுதப்பட்டது, அவ்வளவு. புத்தகம் என்பது உங்களை புழுக்களாக மாற்றிவிடும். இந்த புத்தகத்தின் திரும்பும் பொழுது மனிதனாக உயர்த்தும். புத்தக புழுக்கள் என்பது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. புத்தக புழுவாக மாறி அசிங்கமாக மாற்ற வேண்டாம். புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த தெய்வ வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமான அறிவும் ஞானங்களும் புகட்டப்படும், அது ஒவ்வொன்றும் உங்களுக்காக உருவாகி வரும் பொழுது நீங்கள் உருவாக்கத்தில் அவனோடு இணைந்து விடுங்கள். நீங்களும் படைப்பாளர்களாக அந்த நிச்சயமாக இறைவன் நம்மை அவனோடு இணைத்துக் கொண்டான். நாம் அவனோடு இணைந்து என்பதாக வாழ வேண்டும். எந்த முறையாக உங்களுக்கு கோயில்களோ மசூதிகளோ சர்ச்சைகளோ கிடையாது. உங்களுடைய உள்ளம்தான் மாபெரும் இறை ஆலயம் என்பதை அறிந்து அங்கு விசாலமான வாழ்க்கையில் அமைந்து விடுங்கள். நம் இறைவன் நமக்கு பாதுகாப்பளிக்கவும், உயிரோட்டத்தை கொடுக்கவும், ஆற்றலை மிருகப்படுத்தவும், அகிலங்களில் நாம் ஆச்சரியம் செலுத்தவும், வானங்களும் பூமியும் நமக்கு அடிமையானவை என்பதை உணர்ந்து அவனோடு இணைந்து படைப்பாளர்களோடு நாம் படைப்பாளனாக இருந்து நம்முடைய இறைவனை கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமையற்றும். இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று முதலாக சுகவீனம் என்பது கிடையாது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றல் உண்மை, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட நிறைவனை நிச்சயமாக நீ எங்களுக்கு பொறுமான என்று முதலாக எங்களை பொறுப்பேற்றுக்கள். எங்களை எங்களுடைய பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக. பிரார்த்தனைகளை அங்கீகரித்து நீயே நிகழ்ச்சி வந்தவன் ஏற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் திருப்தி அடைந்தோம். நீ மாபெரும் கருணையான
இரக்கமடைவன் என்பதை எங்கள் மீது நிகழ்த்துவாயாக. நாங்கள் மறந்து போய்விட்டாலும் இப்பொழுது நான் ஒப்படைத்ததை நீ மறக்க மாட்டாய். நாங்கள் தவறினாலும் இன்று ஒப்புக்கொண்டு உன்னிடம் ஒப்படைத்ததை நீ வீணாக்கிட மாட்டாய். ஏற்றுக்கொண்டோம் என்று நம்முடைய வாழ்க்கை மலர்கின்றது. நாம் விடைபெறுவோம்.